அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டையில் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்ட இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் தந்தை சரணடைந்திருப்பது குறித்த செய்திகள்,
FIR போடாச்சு, SCST கேஸ் போடாச்சு, தென் 6 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, they are moving and we will secure the accused at the earliest.
தமிழகத்தில் விவசாயிகள் தனியார் வங்கிகளில் கடன் வாங்குவது குறித்தும் அவற்றால் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் ஒரு செவ்வி,
கன்செஷனல் ரேட்ல வந்து அவங்க கடனை வந்து விவசாயிகளுக்கு வழங்குறது, இரண்டாவது வந்து காலதாமதங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு அபராத வட்டிகள் போடாம கொஞ்சம் தள்ளி வச்சு கடனை தள்ளி வச்சு.
இலங்கையில் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்சார தடையை அடுத்து மின் நிலையங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள், கருப்பு பண முறைகேடு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள், விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளை தாங்கி வரும் விளையாட்டு அரங்கம் ஆகியவை இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
சிரியாவில் நடந்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் துவங்கியுள்ளது. இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சிரியாவின் அரச பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்டுள்ளதாகவும், மற்றைய தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் சிரியாவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி ஸ்டெஃபான் டி மிஸ்தூரா தெரிவித்துள்ளார்.
ஸ்பாய்லர்ஸ் will try to upset the talks by
இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் அதற்கான மாற்று திட்டம் தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ள அவர், ஆனால் மீண்டும் மோதலுக்கு செல்லாமல் இருப்பதற்கு அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கப்படும் எனவும் கூறினார். சிரியாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது ராஜதந்திரிகளின் தேவையாக இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் அங்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து வன்முறைகளும் குறைந்துள்ளன.
துருக்கி தலைநகர் அங்காராவில் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட கார்குண்டு தாக்குதலை தொடர்ந்து குர்திஷின் ஈராக் வடக்கு நிலைகள் மீது துருக்கி வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை அதிகாரிகள் தடை செய்யப்பட்டுள்ள குர்திஷ் தொழிலாளர் கட்சி எனப்படும் PKK-வின் தீவிரவாதிகளுடன் தொடர்பு படுத்தியுள்ளனர். குறித்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. குண்டு தாக்குதலுடன் தொடர்புள்ளதாக சந்தேகத்தின் பேரில் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் வைத்து 4 பேரை துருக்கி கைது செய்துள்ளது. நகரின் தெற்கு பகுதியான அடானாவில் டஜன் கணக்கானோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஐவரி கோஸ்டில் 3 நாள் தேசிய துக்க தினத்தை அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார். அந்நாட்டு கடற்கரை சுற்றுலா நகரை இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தாக்கியதன் பின்னணியில் அதிபரின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அங்குள்ள பள்ளிக்கூடங்கள், ஹோட்டல்கள், எல்லைப் பகுதிகள் மற்றும் மற்றைய முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. அபித்ஜானுக்கு அருகிலுள்ள கிராண்ட் பாஷம் நகரில் துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட தாக்குதலில் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 3 உட்பட 18 பேர் கொல்லப்பட்டனர் என ஐவரி கோஸ்ட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல்காரர்கள் 6 பேர் கொல்லப்பட்டனர் என அதிகாரிகள் முன்னர் தெரிவித்திருந்த போதிலும் 3 பேரே கொல்லப்பட்டுள்ளனர் என தற்போது தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இஸ்லாமியவாத அமைப்பான அல் கொய்தாவின் அல்ஜீரிய கிளையைச் சேர்ந்த இஸ்லாமிக் மெக்ரஹப் இந்த தாக்குதலுக்கு உரிமை கோரியுள்ளது.
இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் குழுவின் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் வடக்கு ஈராக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக வந்த தகவலை அமெரிக்க அதிகாரிகள் உறுதி செய்ய முயற்சிக்கிறார்கள். வர்ஜீனியாவில் பிறந்த முகமது ஜமால் ஆமீன் என்ற நபரே அவர் என்று குர்து தரப்பிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. துருக்கிக்கு செல்ல அவர் முயற்சித்தபோது அவர் குர்து இன ஆயுததாரிகளிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது. அமெரிக்க ஓட்டுநர் உரிமம் உட்பட பல அடையாள அட்டைகளையும் 3 தொலைபேசிகளையும் பெரிய தொகை பணத்தையும் கொண்டு அவர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது.
மத்திய கிழக்கில் அமெரிக்கா எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை சமாளிக்க சவுதி அரேபியா போதிய உதவிகளை வழங்கவில்லை என அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்திருந்த கருத்தை சவுதி அரேபியாவின் மூத்த இளவரசர் ஒருவர் விமர்சித்துள்ளார். சவுதி தமக்கு உதவுவதில்லை என அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா கூறியிருப்பதை ஒரு வெளிப்படையான கடிதத்தின் மூலம் இளவரசர் டூர்கி அல்ஃபைசர் மறுத்துள்ளார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிரான செயற்பாடுகளில் சவுதி அரேபியா பல வழிகளிலும் முன்மாதிரியாக இருந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மீது நடத்தப்படவிருந்த மிகப்பெரிய தாக்குதல்கள் தொடர்பில் சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் உளவுத்துறை தகவல்களை பரிமாறியுள்ளதாகவும் இளவரசர் டூர்கி தெரிவித்துள்ளார்.
ஜெர்மனியில் நடந்த உள்ளூர் தேர்தலில் ஜெர்மனி ஆட்சித் தலைவி ஏங்கலா மெர்க்கலின் பழமைவாத சிடியு கட்சி தோல்வியடைந்துள்ளதால் இது ஒரு மோசமான நாள் என்று ஏங்கலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். எனினும் தனது அரசாங்கம் குடிவரவு தொடர்பிலான தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது என்றும் மெர்க்கல் தெரிவித்துள்ளார். இந்த குடியேறி நெருக்கடியை கையாள ஒரு ஐரோப்பிய தீர்வு தேவை என்றும் அதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் உடுமலைப்பேட்டையில் ஜாதி மாறி திருமணம் செய்த காரணத்தால் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் அந்த இளைஞர் திருமணம் செய்த பெண்ணின் தந்தை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
உடுமலைப்பேட்டையில் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டதால் சங்கர் என்ற இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சங்கரின் மனைவி கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். இருந்தபோதும் இந்த கொலைக்கும் சின்னசாமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அவரது வழக்கறிஞர் சதீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சின்னசாமியை மார்ச் 21 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலையில் ஈடுபட்ட நபர்களை திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாக்கூர் செய்தியாளர்களிடம் கூறிய போது,
எஃப்ஐஆர் போடாச்சு, எஸ்சிஎஸ்டி கேஸ் போடாச்சு, தென் 6 டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, தே ஆர் மூவிங் அண்ட் வி வில் செக்யூர் தி அக்யூஸ்ட் அட் தி அர்லியஸ்ட்
என்றார் திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாக்கூர். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையை தங்களிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஆகியவை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளன. இதனிடையே உடுமலைப்பேட்டையில் கொல்லப்பட்ட தலித் இளைஞர் சங்கரின் தந்தை வேலு, இது திட்டமிடப்பட்ட கொலைதான் என செய்தியாளர்களிடம் உறுதியாக குற்றம் சாட்டினார். இதே விவகாரம் தொடர்பாக பலமுறை பெண்ணின் குடும்பத்தார் மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் குறிப்பிட்ட அவர், பொறியியல் மாணவரான தமது மகனின் இறப்பு தங்களது குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் தெரிவித்தார். சங்கரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட சமூக அமைப்புகள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசை குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ,
மிகுந்த கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக கடும் நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மோதல்களுக்கு இப்படிப்பட்ட கௌரவ கொலைகளுக்கு வாளை தீட்டி கொடுப்பதைப் போல சிலர் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது அவர்கள் இந்த சமூகத்தை நாசப்பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கண்டனம் தெரிவிக்க முடியும்
என்றார் மக்கள் நலக்கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ. அதே சமயம் இன்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், இந்த விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுத்தது புதிய சர்ச்சைக்குரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது.
நேற்றைய தினம் ஒரு சாதி மாதிரி கல்யாணம் பண்ண ஒரு ஜோடியில வந்து பட்டபகல்ல ஒரு 3 பேர் கொண்டு கும்பல வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க?
செய்தியாளர்கள் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை குமரலிங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர், அவருக்கு வயது 22. நேற்று ஞாயிறன்று மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் 3 பேர் கொண்ட கும்பலால் அவர் அரிவாளால் சாரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டார். பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த அவர் பழனியைச் சேர்ந்த கௌசல்யா என்ற 19 பெண்ணை காதலித்து 8 முன்னர் திருமணம் செய்து கொண்டார். இருவரும் வெவ்வேறு ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள். சங்கர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பெண் வீட்டில் இவர்களின் காதலுக்கும் திருமணத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும், அதையும் மீறி திருமணம் செய்து கொண்ட இருவரும் தனியாக வசித்து வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ பதிவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
செய்தியை அளித்தவர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். தமிழ்நாட்டின் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் தவணை முறையில் வாங்கிய டிராக்டருக்கான பணத்தை கட்டாமல் விட்டதால் காவல்துறையின் உதவியோடு சென்று அந்த டிராக்டரை கைப்பற்றி சென்றதுடன் விவசாயி காவல்துறையால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல அரியலூரிலும் ஒரு விவசாயி தவணை முறையில் வாங்கிய டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இப்படி அடுத்தடுத்து இரண்டு விவசாயிகள் தவணைகளை கட்டவில்லை என்று தாக்கப்படுவது தமிழகத்தில் நடக்க என்ன காரணம் என்று தமிழக விவசாயம் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் விவசாய பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சனிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
விவசாயத்துல சராசரியா வருஷத்துல 365 நாள்ல 140 நாள் 150 நாள் தான் அதிகபட்சமா வேலை கிடைக்கும். நல்ல விவசாயம் ரெண்டு பக்கமும் நடைபெற்றாலே அது மாதிரி நடைபெறாத சூழ்நிலையில நிறைய வேலையின்மை பிரச்சனை வரும். அப்ப முன்னாடிலாம் வந்து அதையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்த விவசாய தொழிலாளர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, மாற்று தொழில் வாய்ப்புகள்லாம் வரும்போது பெருமளவு அதை நோக்கி நகர்ந்து போயிடுறாங்க. அது மாதிரி நகர்ந்து போகும்போது உங்களுக்கு வந்து விவசாய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பற்றாக்குறை வந்துருது. விவசாயத்தை மேற்கொள்றதுக்கு 10,000 என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கமே வந்து இப்ப 100 நாள் வேலை திட்டம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுனால அதுக்கு போயிடுறாங்க. ஆக அந்த சமயத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்களுக்கு பதிலாக மிஷினை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நம்முடைய பெரு விவசாயிகள் தான் மிஷினை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சாதாரண நடுத்தர விவசாயிகள் சிறு விவசாயிகள் கூட மிஷின் நம்பிதான் விவசாயம் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிறைய விவசாயிகள் வந்து கடன்பட்டாவது வந்து மிஷினை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த மிஷின்ஸை. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நிலவள வங்கி, கூட்டுறவு வங்கி அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, பிளஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரியாரிட்டி லெண்டிங் என்று சொல்லக்கூடிய பேஸ்குள்ள வந்து வேறு விதமான கடன்களையும் வழங்கறதுக்கு வங்கிகள் பண்றதுனால இப்போ பிரைவேட் லோன்ஸ் போறாங்க. அதெல்லாம் கட்டினா கூட கடைசி ஒரு தவணை இருக்கும்போது, இல்லாட்டி ஒரு தவணை கொஞ்சம் காலம் தாழ்த்தி கட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போதும் விவசாய அந்த அவனுடைய எந்திரங்கள் பறிமுதல் செய்யப்படுது, அவன் அடிச்சு உதைக்கப்படுறான். அதுதான் சூழல் இன்னைக்கு நேரத்தில் நடந்திருக்கிறது. அதுதான்
உங்களை போன்ற பொருளாதார பின்புலத்தோடு இந்த பிரச்சனையை அனுபவர்கள் இதற்கு என்ன தீர்வை முன்வைக்கிறீர்கள்?
இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து முன்னாடி வந்து ஒரு ப்ரியாரிட்டி லெண்டிங் அப்படின்னு சொல்லும்போது விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் ஃபினான்சஸ் அது வழியாக அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பணத்தை. இன்ஸ்டிடியூஷன் ஃபினான்சஸ் அப்படின்னு சொன்னாக்க பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ்ஸ் வழியாக. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த விவசாயம் சார்ந்த தொழில்களையும் அதுக்குள்ளே கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகள் வந்து பெரும்பாலும் அந்த மாதிரி தொழிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு விவசாயத்துக்கு கொடுத்தா கணக்கு கட்டிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்காம நிறைய தவிர்க்கிறாங்க. அந்த மாதிரி தவிர்க்கும்போது தான் இவங்க வேறு வழி இல்லாமல் அதுக்கு போகிறாங்க. ஆகவே இவங்க அரசு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இருக்கக்கூடிய நிலவக்கூடிய சூழ்நிலையை கணக்கில் கொண்டு கன்செஷனல் ரேட்ல வந்து அவங்க கடனை வந்து விவசாயிகளுக்கு வழங்குறது, ரெண்டாவது வந்து காலதாமதங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கு அபராத வட்டிகள் போடாம அதை கொஞ்சம் தள்ளி வச்சு, கடனை தள்ளி வச்சு அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ற வழியை பார்த்தாங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு அவலங்கள் ஏற்படாது. விவசாயி வந்து இந்த மாதிரி உயிர் தொடர்ந்துதான் இந்த நாட்டினுடைய கவனத்தை திருப்ப வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன்
நான். தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்திருக்கும் இந்த இரண்டு விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது தனி நபர்களுடைய பிரச்சனையா, அல்லது அந்த துறையே இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
தனிநபர்கள் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியாவினுடைய விவசாயத்தை பத்தி குறிப்பா பாத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆண்டுல 1,000,000 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காம தவிர்த்துட்டு வந்தோம். இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்து அந்த தற்கொலைகள் நிகழ வேண்டிய நிகழ்ற அவலம் வந்து வந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது தனிநபர் பிரச்சனை கிடையாது, இது வந்து மொத்தமா விவசாயம் நசிஞ்சிட்டு வருது அப்படிங்கறதனுடைய ஒரு குறியீடு தான் அது. அதை அப்படிதான் பார்க்க முடியும்.
தமிழக விவசாயம் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் விவசாய பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன். இதற்கிடையில் விவசாயியின் தற்கொலை விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என இரு வாரங்களுக்குள் அறிக்கை அளிக்கும்படி தனது நோட்டீஸில் மனித உரிமை ஆணையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டத்தில் முதலாவதாக, இலங்கையில் நேற்று பிற்பகலில் ஏற்பட்ட நாடு தழுவிய மின்சார தடை குறித்து புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை துவக்கியிருப்பதாக மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். பல மின் நிலையங்களுக்கு ராணுவ பாதுகாப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களுடன் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையிலுள்ள முக்கிய மின் விநியோக நிலையங்களுக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்கும்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் முதல் பல மணி நேரம் இலங்கை முழுவதிலும் திடீர் மின்சார தடை ஏற்பட்டதன் பின்னணியில் இன்று அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த திடீர் மின்சார தடைக்கு பியகம மின் நிலையத்திலுள்ள ஒரு இயந்திரத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவமே காரணமாக இருக்கலாம் என பொறியியலாளர்கள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். இன்றைய தினம் அந்த மின் நிலையத்திற்கு அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய, பிரதியமைச்சர் அஜித் பி பெரேரா,
சுந்தரா, இலங்கை மின்சார சபை தலைவர் அனுர விஜயபாலா ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதையடுத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய, இந்த மின்தடை தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், தேவை ஏற்படுமாயின் விசாரணைக்காக வெளிநாட்டு நிபுணர்களின் உதவி கோரப்படும் எனவும் கூறினார்.
සියලු සාධකයන් පිළිබඳව අපි සොයා බලාගෙන යන අතරේ මෙවැනි සුවිශේෂ ස්ථානයන් වලට හමුදා ආරක්ෂාව ඉල්ලා සිටින්නත් අපි බලාපොරොත්තු වෙනවා.
இந்த திடீர் மின்சார தடை தொடர்பில் அனைத்து தரப்பு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம். அதே சமயம் மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோக நிலையங்களுக்கு ராணுவ பாதுகாப்பை வழங்கும்படி ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக பியகம மின் நிலையத்தின் மின்மாற்றியில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு சம்பவம் தொடர்பில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்தியுள்ளோம். தேவை ஏற்படின் வெளிநாட்டு வல்லுநர்களின் உதவியும் கோரப்படும். இந்த சம்பவத்துடன் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்கள் மூலம் விநியோகிக்கப்பட்டு வந்த மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது
என்றார் மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய. இதனிடையே இரண்டு வாரங்களில் இரண்டு தடவைகள் நாடு முழுவதிலும் மின்சாரம் தடைப்பட்டமைக்காக தனது கவலையை வெளியிட்டிருந்த இலங்கை மின்சார சபை தலைவர் அனுர விஜயபாலா தான் பதவி விலகுவதாகவும் நேற்று அறிவித்திருந்தார். தனது இந்த அறிவிப்பு தொடர்பில் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் விளக்கமளித்தார்.
මම ආදර්ශමත් වෙලා අනික නිලධාරීන්ටත් පෙන්ලා දෙන්න ඕනි මමත් මේ වගේ වගකීමක් ගන්න ඔබතුමලටත් මේ ගැන වගකීමක් ගන්න ඕනි කියලා අනාගතයේ හරි
நான் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பதவி விலகுவதாக அறிவித்தேன். குறிப்பாக இப்படியான சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் தமது பொறுப்புகளை சரிவர செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாமல் போனால் செய்பவர்களுக்கு இடம் கொடுத்துவிட்டு விலகிச் செல்ல வேண்டும்
என்றார் இலங்கை மின்சார சபை தலைவர் அனுர விஜயபாலா. ஆனால் அனுர விஜயபாலாவின் ராஜினாமாவை ஏற்க அமைச்சர் சியம்பலா பிட்டிய மறுத்துவிட்டார்.
එතුමාගේ இல்லாசීම මම පිළිගත්තේ නැහැ. දැනට විශේෂයෙන්ම අපි විදුල මණ්ඩලයේ සහ රටේ
நான் மின்சார சபை தலைவரின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறந்த அனுபவம் மிக்க இவரது சேவை நாட்டிற்கு தேவையாக இருக்கிறது
என்றார் அமைச்சர் ரஞ்சித் சியமலா பிட்டிய. இந்த திடீர் மின்சார தடை ஒரு நாசகார வேலையாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக மின்சக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா நேற்று பிபிசிக்கு தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவிக்கையில்,
நான் வீட்டில் குழி தோண்டி மின்சாரத்தை பதுக்கி வைத்துள்ளேன். இது முற்றிலும் புதிய அரசாங்கத்தின் முகாமைத்துவத்தில் உள்ள குறைபாடு. அவர்களது முகாமைத்துவத்தில் உள்ள பலவீனத்தையே இந்த மின்சார தடை வெளிப்படுத்துகிறது
என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச.
செய்தியை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் வரிகளும் பொருள் விலைகளும் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை பெரிய அளவில் அதிகரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனை அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் விமர்சித்துள்ளன. இது பற்றிய குறிப்பொன்றுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கான குழு அனுமதி அளித்திருப்பதற்கு பல மட்டங்களிலும் எதிர்ப்பு கிளம்ப துவங்கியிருக்கிறது. இதுவரை காலமும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் அடங்கலாக சுமார் 1,05,000 ரூபாய் மாதாந்த சம்பளமாக கிடைத்து வந்தது. ஆனால் இப்போது முன்னர் கொடுக்கப்படாத புதிய கொடுப்பனவுகளும் அடங்கலாக சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையிலான குழுவினர் அனுமதி அளித்திருப்பதாக தெரிய வருகிறது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவரது தொகுதியில் அலுவலகம் ஒன்றை நடத்துவதற்கு மாதாந்தம் 75,000 ரூபாவும், அரச விடுதி கிடைக்காதவர்களுக்கு வீட்டு வாடகைக்காக மாதாந்தம் 50,000 ரூபாவும், தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்களுக்காக மாதாந்தம் 50,000 ரூபாயும் கிடைக்கும் வகையில் இந்த கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது தவிர அரசியலமைப்பு பேரவையின் அமர்வில் கலந்து கொள்வதற்காக 2,500 ரூபாவும், புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற துறைசார் மேற்பார்வை குழுக்களின் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக 4,000 ரூபாவும், அந்த குழுக்களின் தலைவர்களுக்கு 5,000 ரூபாவும் கொடுப்பனவுகளாக கொடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. துணை சபாநாயகர் திலங்க சுமதிப்பால, குழுக்களின் பிரதித்தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், அவை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல்ல, எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன், ஆளுங்கட்சி தலைமை கொறடா காயந்த கருணா திலக்க, எதிரணியின் தலைமை கொறடா அனுரகுமார திசாநாயக்க, அமைச்சர்களான மஹிந்த சமரசிங்க, விஜயதாச ராஜபக்ச, எம்பிக்களான தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்தா, சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா உள்ளிட்டவர்கள் இந்த முடிவை எடுத்த குழுவில் இடம்பெற்றிருந்ததாக நாடாளுமன்ற தகவல்கள் கூறுகின்றன. ஒன்றிணைந்த எதிரணி என்று அழைத்துக் கொள்ளும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு அணி இந்த சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிபிசியிடம் இன்று தெரிவித்தது.
ஒன்றிணைந்த
எதிரணியினர் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். பொதுமக்கள் மீது மீண்டும் மீண்டும் வரிச்சுமைகளை சுமத்திவிட்டு வைப்பில் நிதி இல்லை என்று கூறிக்கொண்டே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தையும் வசதிகளையும் அதிகரிப்பதற்கு நாம் எதிரானவர்கள் என்பதை தெரிவித்துவிட்டோம் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணேக்கார இந்த நாடாளுமன்ற குழு எடுத்திருக்கின்ற முடிவுக்கு அமைச்சரவையின் அனுமதியும் கிடைத்துவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் பிபிசியிடம் தெரிவித்தார். இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளின் அதிகரிப்புக்கு கடுமையான கண்டனங்களை வெளியிட்டு அரச மருத்துவ அதிகாரிகளும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் ஜெயபிரகாஷ் நலுசாமி. கருப்பு பண முறைகேடு தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச உட்பட 4 பேரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களோடு கொழும்பிலிருந்து உதயகுமார்.
கருப்பு பண குற்றச்சாட்டின் கீழ் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட யோஷித்த ராஜபக்ச உட்பட சந்தேக நபர்கள் கடந்த 45 நாட்களாக கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினால் விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர். கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்து சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை விசாரித்த பின்னரே கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. தீர்ப்பை அறிவித்த நீதிபதி சந்தேக நபர்களை மேலும் விளக்க மறியலில் வைப்பதற்கு சாதாரண காரணங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். இதன்படி யோஷித்த ராஜபக்ஷ உட்பட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கிய நீதிபதி விசாரணைகளுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உத்தரவிட்டார். நீதிமன்றத்தின் அனுமதியின்றி சந்தேக நபர்கள் வெளிநாடு செல்ல முடியாதென்றும் நீதிபதி உத்தரவொன்றை பிறப்பித்தார்.
கொழும்பிலிருந்து KS உதயகுமார். 1996 ஆண்டில் தஹிவளையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கடந்த 20 ஆண்டுகளாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 தமிழ் கைதிகளுக்கு 2 கால சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மீண்டும் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
1996 ஆண்டு நடைபெற்ற தெய்வலை புகையிரத குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு சுமார் 20 ஆண்டுகள் வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த 2 தமிழ் கைதிகளுக்கு கொழும்பு விசேட மேல் நீதிமன்றம் 2 ஆண்டுகால கடூலிய சிறை தண்டனை வழங்கியது. சிறை தண்டனை முடிந்த பின்னர் சந்தேக நபர்கள் 1 வருட கால புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சின்னப்பு செல்வராஜா மற்றும் கருப்பையா ஸ்ரீதரன் ஆகிய சந்தேக நபர்களுக்கு இவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டது. தாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி சந்தேக நபர்கள் இருவரும் சுமார் 20 ஆண்டுகள் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை நீதிமன்றம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். அதன் பின்னர் நீதிபதி இந்த தீர்ப்பை அறிவித்ததாக எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர் VS நிரஞ்சன் தெரிவித்தார்.
2013 ஆண்டு இவர்களுக்கு 5 வருட சிறை தண்டனை தருவதற்கான உத்தரவாதம் வழங்கப்பட்ட போதும் இவர்கள் தாம் நிரபராதிகள் என்ற அடிப்படையில் அதை ஏற்க மறுத்திருந்தார்கள். மீண்டும் நாங்கள் சட்டமாதிப திணைக்களத்துடனும் நீதிமன்றத்துடனும் ஒரு சமரசமான முயற்சியில் நாங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக கதைத்து ஒரு முயற்சியில் வந்தபோது 20 வருடம் ரிமாண்டில் இருந்த காலத்தையும் இவர்களுக்குள்ள சாட்சிகளின் தன்மையை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இவர்களுக்கு 2 வருட சிறை தண்டனையையும் 1 வருடம் புனர்வாழ்வு வவுனியா பூந்தோட்டத்தில் புனர்வாழ்வு அளிப்பதாகவும் தெரிவித்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை இன்று வழங்குகிறது.
1996 ஆண்டு கொழும்புக்கு அண்மித்த தெஹிவளை புகையிரத நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த புகையிரதம் ஒன்று மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலின் மூலம் சுமார் 60 மேற்பட்டோர் மரணமடைந்து 300 மேற்பட்டோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பிரதான சந்தேக நபர்களுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த 2010 ஆண்டு 10 சிறை தண்டனை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை அளித்தவர் KS உதயகுமார். இலங்கையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாகத்தில் மாணவர்களிடையே சில நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்ட மோதலையடுத்து அங்கு அனைத்து வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த செய்தியோடு மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாகத்தில் விரிவுரைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இரு மாணவ குழுக்களிடையே காணப்பட்ட அமைதியற்ற சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறுகின்றது. கடந்த வியாழக்கிழமை சித்த மருத்துவ துறையில் கல்வி பயிலும் தமிழ் மாணவர்கள் மீது மற்றுமோர் பீடத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது.
பெரும்பான்மையினத்தவர் எல்லாரும் ஒண்டா சேர்ந்து நாங்க ஒரு 9 பேர் இருப்போம். எங்க 9 பேரையும் விடாம தாக்கினவங்க எங்களோட ஃபெக்கல்ட்டிக்குள்ள உள்ள வந்து இதை தடுக்க வந்து எங்களோட விரிவுரையாளர்கள் இந்த சீனியர் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையுமே அடிச்சு தள்ளி வீழ்த்திட்டு எங்களுக்கு வந்து அடிச்சு கொண்டிருந்தாங்க. இது ஒரு மணிக்கு எல்லாம் வச்சு நடந்து கொண்டு இருந்தது. உடனடியாக நாங்க போலீஸுக்கு அறிவிச்சாங்க, வெண்மண்ணை கோல் பண்ணி அவங்களும் வந்து திரும்பி திரும்பி போயிட்டாங்களாம். வெளியில இருந்த மக்கள் சொன்னாங்க, எங்களோட பேரண்ட்ஸுக்கு மறைச்சினாங்க, பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, பேரண்ட்ஸையும் உள்ள விட இல்ல யாரும். காயப்பட்ட உடனே எங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியவில்லை. 3:30 to 4 இந்த சம்பவம் நடந்தது. 7 தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது வரைக்கும் எங்களை ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அவங்க விட இல்லை. அதுக்கு பிறகு நாங்க ஹாஸ்பிட்டல்ல 10th, 20 அட்மிட் ஆயிட்டோம். இன்றுதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்தோம். பொதுவாக எம்பஸ மூடி இருக்கிறாங்க, ஆனா அடித்தவங்களுக்காக தனிப்பட்ட முறையில இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க இல்லை.
குறித்த இரு மாணவ குழுக்களுக்கிடையில் கடந்த ஓரிரு வாரங்களாக முருகல் நிலை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
வசதியான மாதிரி ஒரு சிங்களப்பொடியும் சித்த மருத்துவத்துக்கு வந்தபடியே கோஷம் விட்டு வேற கோஷுக்கு மாறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். சிங்களப்பொடியா அந்த சிங்கள மாணவன் வேற கோர்ஸ் மாறி போனதுக்கு நாங்க தான் காரணம் என்று குற்றம் சாட்டுறாங்க. வேற கேம்பஸ்ல பிரைவேட்டா ஒரு கோர்ஸ் எடுத்துதான் போறாரு. இல்ல அடிக்க இல்ல அடிச்சதாக அவங்க போய் சொல்லி கொண்டிருக்காங்க. நடக்காத சம்பவத்தை நடந்ததா சொல்லி கொண்டிருக்காங்க.
சம்பவம் தொடர்பாக சிங்கள மாணவர்கள் தரப்பு கருத்தை பெற முயன்ற போதிலும் அவர்களின் தொடர்புகள் கிடைக்கவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் கூறுகின்றது. இதேவேளை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவர்களின் தகவல்களை வழங்குமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்தை கேட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது.
செய்தியை அளித்தவர் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக விளையாட்டு குறித்த செய்திகளை தாங்கி வரும் விளையாட்டு அரங்கம் வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் முதலில் சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தென்னாப்பிரிக்க கால்பந்து அதிகாரிகள் 3 பேருக்கு தடை விதித்துள்ளது குறித்த செய்தி. இரண்டாயிரத்தி 2010 உலகக்கோப்பைக்கு முன்னர் நடைபெற்ற சர்வதேச நட்பு ஆட்டங்களில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் முறைகேடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து பிஃபாவின் இந்த தடையும் வந்துள்ளது. தடை விதிக்கப்பட்ட 3 அதிகாரிகளில் ஒருவர் தென்னாப்பிரிக்க கால்பந்து சங்கத்தின் முன்னாள் தலைவர் லெஸ்லி செடிஃப் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கால்பந்து தொடர்பான நடவடிக்கைகளில் 5 கலந்து கொள்ள முடியாது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அபராதமாக 20,000 சுவிஸ் பிராங்குகள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அதிகாரிகளான ஸ்டீவ் கொடாட் மற்றும் ஆரியல் ஹால்சி ஆகியோர் பிஃபாவினால் தடை செய்யப்பட்ட மற்ற 7 இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 2 தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மீதான தடை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. முன்கூட்டிய ஆட்ட நிர்ணய முறைகேட்டில் ஈடுபட்டதற்காக கால்பந்து சம்பந்தமான நடவடிக்கைகளில் 6 பங்கேற்க முடியாது லெண்டில் சீகாவிற்கு 6 தடை கடந்த அக்டோபரில் விதிக்கப்பட்டிருந்தது. சிகா தன்மீதான குற்றச்சாட்டை மறுத்து வரும் நிலையில் அவருக்கு எதிரான வழக்கு தொடர்பிலேயே தற்போது தென்னாப்பிரிக்க கால்பந்து சபையின் முன்னாள் தலைவர் உட்பட 3 பேருக்கு இந்த தடை உத்தரவை பிஃபா விதித்துள்ளது. பிஃபாவின் இந்த தீர்மானத்தை தென்னாப்பிரிக்க கால்பந்து சங்கம் வரவேற்றுள்ளது. இந்த விடயத்தை 4 முன்னர் தாம் பிஃபாவின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கும் தென்னாப்பிரிக்க கால்பந்து சபையின் தார்மீக நெறிமுறைகளுக்கான குழுவின் தலைவர் பூபாலன் கோவிந்தசாமி பிஃபாவின் இந்த முடிவை வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். விளையாட்டு அரங்கில் அடுத்து T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தகுதிச் சுற்றில் நெதர்லாந்து அணி 12 வித்தியாசத்தில் அயர்லாந்தை வென்றுள்ளது பற்றிய தகவல். தர்மசாலாவில் ஏ பிரிவில் நேற்று நடந்த T20 உலகக்கோப்பைக்கான தகுதிச் சுற்று போட்டியில் நெதர்லாந்து மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதின. இந்த இரு அணிகளும் ஏற்கனவே ஒரு போட்டியில் தோற்றதால் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றும் வாய்ப்பை இழந்திருந்தனர். இந்த நிலையில் இந்த 2 அணிகளும் களமிறங்கியிருந்தன. இதில் முதலில் பேட்டிங் செய்த நெதர்லாந்து அணி 6 5 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன்களை பெற்றிருந்தது. இதனையடுத்து ஆடிய அயர்லாந்து அணி 6 7 இழப்பிற்கு 47 ரன்களை எடுத்திருந்தது. இதன் மூலம் நெதர்லாந்து அணி 12 ரன்கள் வித்தியாசத்தால் வெற்றி பெற்றது. விளையாட்டு அரங்கில் அடுத்து இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 கோப்பை போட்டிகளில் இந்தியாவில் பாகிஸ்தான் அணிக்கு பாதுகாப்பு கெடுபிடிகள் உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அந்த அணி இந்தியா செல்வதில் பெரும் இழுபறி நிலவிய நிலையில் இறுதியில் இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு அளித்த உறுதிமொழியினை அடுத்து அந்த அணி இந்தியா செல்வதற்கு பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியிருந்தது. ஆரம்பத்தில் தர்மசாலாவில் நடைபெற இருந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அணிகளுக்கிடையேயான போட்டிகள் பின்னர் கொல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா சென்றடைந்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினர் கொல்கத்தாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கும் பதிலளித்தனர்.
விளையாட்டு நேரம் வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.